நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவ அழகுமலை ராமதேவ அனந்தசேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு கற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையோருடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் பிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே ஓம் கிரியா பாபாஜி
ஓம்
ஓம் சிவாய நமஹ. இன்றைய சத்சங்கம் கிரியா சாதகர்களுக்கு மிகவும் நினைவு கூற வேண்டிய சத்சங்கமாக அமைக்கவிருக்கின்றேன். அதற்குரிய காரணம், நேற்றைய தினம் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் ஞான குருவான போகச்சித்தருடைய குரு பூஜை நாள். எங்களுடைய குருவின் குருவின் குரு பூஜை நாள் என்றால் எங்களுக்கு அது மகத்தான நாள் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே போகச்சித்தரை பற்றி சில சிந்தனைகளை இன்றையான் சத்சங்கத்தில் செய்வோம். ஒரு கேள்வி கூட இன்றையான் சத்சங்கத்தில் இருக்கின்றது. நேரம் முடியுமானால் அந்த கேள்விக்கு இறுதியில் பதில் காண்போம், அல்லது நாளை பார்ப்போம். இன்று போகச்சித்தருக்கு இந்த சத்சங்கத்தை அர்ப்பணிக்கின்றேன். போகச்சித்தர் எங்களுடைய கிரியா யோகத்தில் மிகவும் முக்கியமான முதன்மை சித்தர். அதற்குரிய காரணம் என்னவென்றால், எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் ரெண்டு குருவானவர்களில் ஒருவர் போகச்சித்தர், மற்றவர் அகஸ்திய மாமுனி. இந்த ரெண்டு சித்தர்களும் தான் சத்குரு கிரியா பாபாஜியின் குருமார்கள். இன்று அந்த ரெண்டு சித்தர்களில் ஒரு சித்தரான போகச்சித்தருடைய நேற்று அந்த ரெண்டு சித்தர்களில் ஒரு சித்தரான போகச்சித்தருடைய குரு பூஜை தினம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அந்த சித்தரை நாங்கள் எங்களுடைய கொழும்பு சங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம். அவர்கள் அந்த சித்தருக்கு பூஜை நடத்தினார்கள். நேற்று அந்த படங்கள் பிரசுரிக்கப்பட்டன. அதேபோல் மற்றைய சங்கங்களிலும் போகச்சித்தரின் அனுஷ்டானம் நடைபெற்றது. மக்கள் தியானம் செய்தார்கள் சாதகர்கள். ஆகவே இவற்றை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? அதுவும் போகச்சித்தருடைய குரு பூஜை தினம் என்றால் சாதகர்களுக்கு முக்கியமான தினம். ஏனென்றால் அது எங்களுடைய சத்குருவின் குரு முதலாவது. இரண்டாவது, யோக சாஸ்திர நூல்களை போகச்சித்தர் அருளி செய்தார். அதாவது அவர் பல பாடல்களை பாடியிருக்கின்றார். அதில் 7000 பாடல்களை எங்களுடைய உடல் சக்கரங்களாகிய 6 சக்கரங்களும் அதற்கு மேலாக உள்ள சகசார சக்கரத்தை வைத்தும் பாடியிருக்கின்றார் என்று ஜோகி ராமையா அவர்கள் போகர் கண்ட யோகம் என்ற புத்தகத்தில் அந்த குறிப்பு தந்திருக்கின்றார். அதாவது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 1000 பாட்டுக்கள் வீதம் பாடியிருக்கின்றார் போகச்சித்தர். அந்த பாடல்களில் பல பாடல்களை யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய சத்சங்கங்களில் அவருடைய வாழ்நாளில் எடுத்து அதற்கு பொருள் சொல்லுவார். அதில் அதிசயமான அற்புதமான விடயம் என்னவென்றால், ஒரு பாடலுக்கு பொருள் சொல்வதற்கே அவருக்கு ஒரு சத்சங்கம் தேவைப்பட்டது. அந்த காலங்களில் ஒரு சத்சங்கம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட கேள்வி பதில்களுடன் ரெண்டு மணித்தியாலம். எவ்வளவு அந்த அளவுக்கு அந்த ஒரு பாடலில் அவ்வளவு கருத்துக்கள், அவ்வளவு சொல்லுகளுக்குரிய பொருள்கள் அமைந்திருக்கின்றது என்பது வியப்புக்குரிய விடயம். ஆகவே இந்த யோக சாஸ்திர பாடல்களை போவச்சித்தர் அருளி செய்திருக்கின்றார். அதைவிட போவச்சித்தர் இரண்டு கோவில்களில் தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். பயிற்சி முடிந்த பின்னும் அந்த கோயில்களில் தன்னுடைய மேலதிக விடயங்களையும் செய்திருந்திருக்கின்றார். அந்த இரண்டு கோவில்களும் யாவன? ஒன்று பழனிமலை, மற்றது கதிர்காமம். ஆகவேதான் சித்தர் பாடல்களில் பழனிமலை போவநாதர் என்று 18 சித்தர் பாடல்களில் யோகி ராமையா அவர்கள் அழகாக பாடியிருக்கின்றார். அதில் ஒரு நுட்பம் என்னவென்றால், அந்த பழனிமலை போவநாதர் என்பதை மற்ற சித்தர்களை எல்லாம் இரண்டு முறை இரண்டு வாட்டி பாடுவார், பழனிமலை போவநாதரை மாத்திரம் மூன்று வாட்டி பாடியிருக்கின்றார். அதற்குரிய காரணம் யான் அறியேன். இருப்பினும் அந்த பாடல்களில் வரும் 18 சித்தர்களில் போவர் சித்தரை மாத்திரம் மூன்று முறை பாடுகின்றார். ஆகவே அதை வைத்துக்கூட சாதாரண உலகியல் முடிவில் போகருக்கு ஏதோ ஒரு சிறப்பிடத்தை யோகியார் கொடுத்து பாடியிருக்கின்றார் என்பது ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு சிறப்பு பெற்ற போவச்சித்தரின் குரு பூஜை தான் நேற்று. ஆகவே இந்த போவச்சித்தரை நாங்கள் எங்களுடைய யோகத்துடன் இணைத்து பார்ப்பது சத்குரு கிரியா பாபாஜியின் குருவாக மாத்திரம் அல்ல, வேறு பல விடயங்களிலும் நாங்கள் இணைத்து அதை பார்க்க வேண்டும், அதை அறிவு நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும், செயலால் உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த விடயங்கள் என்னவென்றால், போவச்சித்தர் அவர்கள் இரண்டு கோயில்களை மையமாக வைத்து தன்னுடைய காலத்தில் தன்னுடைய சித்த செயல்களை செய்திருந்தார். ஒன்று பழனிமலை, மற்றது கதிர்காமம். இந்த இரண்டு கோயில்களையும் எடுத்து பார்த்தால், முருகனுடைய ஏழு படை வீட்டில் இரண்டு படையாக இந்த இரண்டு கோயில்களும் அமைந்திருக்கின்றன. பழனிமலை எங்களுடைய உடலில் இருக்கும் மணிபூரக சக்கரத்தின் கோவிலாகவும், கதிர்காமம் எங்களுடைய உடலுக்கு மேல் இருக்கும் பரம்பொருளின் சகசார சக்கரத்தின் கோவிலாகவும் அமைந்திருக்கின்றது. இன்னும் சில விடயங்களை உள்நோக்கி சிந்தித்து பார்த்தால், இது எங்களுடைய மனதினால் சிந்திக்கப்பட்ட என்னுடைய மனதினால் சிந்திக்கப்பட்ட விடயம், ஏழு சக்கரங்களில் இந்த இரண்டு சக்கர கோயில்களிலும்தான் போவச்சித்தருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. ஒன்று மணிபூரக சக்கரம், மற்றது சகசார சக்கரம். ஒன்று அண்டம், மற்றது பிண்டம். ஆகவே இந்த மணிபூரக சக்கரம்தான் சுவாசம் முடிச்சிருக்கிற சக்கரம் என்று சொல்லுவார்கள் சித்த யோகத்தில். இந்த மணிபூரக சக்கரத்தில் தான் சுவாச கயிறு சூட்சும நிலையில் இருந்து புறப்படுகின்றது, மீண்டும் வருகின்றது என்று சித்த புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆன்மா உடலை விட்டு வெளியேறி திரும்ப உடலுக்குள் பிரவேசிக்கும், அப்படியான விடயங்களை இந்த மணிபூரக சக்கரத்தை மையமாக வைத்து சித்த புத்தகங்களில் சில விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆன்மா புறப்பட்டு எங்கு செல்கின்றது? இறையை நோக்கி மேலே செல்கின்றது உடலை விட்டு. அதான் பிரபஞ்சம், சஞ்சரிக்கின்றது, மீண்டும் வருகின்றது. இதெல்லாம் பயிற்சி நிலையில் புறப்படும் சித்திகள். ஆகவே இந்த யோகமானது இறைவனையும் ஆன்மாவையும் இணைப்பதுதான் யோகம் என்பது சித்தர்களால் வரையறுக்கப்பட்டது. சைவ சித்தாந்தத்தில் மிகவும் உன்னதமாக சொல்லப்பட்டது. அப்படியான யோகம், ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பான யோகம், ஆன்மாவில் மணிபூரக சக்கரமாகவும் பிரபஞ்சத்தில் சவசார சக்கரமாகவும் இருக்கின்றது. இந்த ரெண்டு சக்கரங்களை உடைய கோயில்களில்தான் போகருடைய வழிபாடுகளும் அவருடைய இறுதி சொரூப சமாதி நிலையும் அவருடைய செயல்களும் பல நடந்திருக்கின்றன. இதெல்லாம் ஒரு சிந்தனைக்குள் வரும், உள்நோக்கி போகும் போது சிந்தனைக்குள் வரும் சில சிந்தனை செய்திகளே தவிர இந்த சில விடயங்களை நான் கூறுவது, அது பிழைகள் இருந்தால் மன்னித்தருளுங்கள். ஆகவே இந்த ரெண்டையும் வைத்து பார்க்கும் போது போக சித்தரின் செயல்பாடு பழனிமலையில் மணிபூர சக்கரத்துக்குரிய முருகன் கோவிலில் அந்த முருகனை அவர் நவபாஷணத்தால் முருகன் சிலையை செய்து அங்கே கொடுத்தார் முருகனின் வேண்டுகோளுக்கு நங்க என்பது வரலாறு. ஆகவே அங்கு நவபாசன சிலை மாத்திரம் அவர் செய்யவில்லை, பழனி முருகனின்தான் பழனி முருகன் கோவிலில் தான் அவருடைய சொரூப சமாதி நிலையம் இறுதியில் நடந்தது. அதைவிட அவருடைய கோவிலும் பழனிமலை முருகனுக்கு பக்கத்தில் ஒரு புறத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த கோவிலில் ஒரு விசேஷ விடயங்கள் எப்பவும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முக்கியமாக நடைபெறும். அது என்னவென்றால், அங்கு அந்த அவருடைய கோவிலில் ஒரு நவபாஷண லிங்கம் இருக்கின்றது, அதற்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வார்கள். அது மிகவும் அதிர்வான லிங்கம். அந்த பூசையின் போது ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பௌர்ணமி தினத்தில் அந்த பூஜையை உங்களுக்கு தரிசிக்க கிடைத்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், முயற்சி செய்து பாருங்கள். பௌர்ணமி தினத்தன்று பழனிக்கு போகாதவர்கள் போங்கள். ஆனால் அந்த கோவிலுக்குள் செல்வது கொஞ்சம் கடினம்தான், இருப்பினும் பாபாஜியின் அருளினால் நீங்கள் அதை தரிசிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்தில் இருந்து தியானம் செய்யுங்கள். அந்த பௌர்ணமி தினத்தில் ஒவ்வொருடைய ஆசியையும் பாபாஜியினுடைய ஆசியையும் நீங்கள் அங்கிருந்து பெறுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது. ஆகவே அந்த மரகதலிங்க பூஜை பௌர்ணமி பூஜையாக போக சித்தர் அந்த காலத்திலே செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்களும் கிரியா யோகத்தில் பௌர்ணமி தினத்தில் லிங்கத்துக்கு பூஜை வழிபாடு செய்கின்றோம். அது சித்த மரபு வழிபாடு. ஆகவே அந்த பௌர்ணமி தினத்தில் பௌர்ணமி அமாவாசை கிரகணங்கள் திதங்களில் நாங்கள் செய்யும் சாதனைகள் அதனுடைய பயன்கள் பல மடங்கு ஆகும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதைவிட கிரியா யோக சாதகர்களுக்கு இந்த சிவ வழிபாடு மிகவும் முக்கியமானது ஆகும். ஏன், இந்த கிரியா யோகம் என்பது சைவ சித்தாந்தத்தில் சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்று யோகி ராமையா அவர்கள் திரும்ப திரும்ப கூறுகின்றார். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்றபடியால் சாதகர்கள் எல்லோரும் இந்த பௌர்ணமி தினங்களில் சிவ வழிபாடு செய்வது இன்றியமையாதது. அதை எங்களுடைய குரு, என்னுடைய குரு சுவாமிராம் அவர்கள் அவருடைய காலத்தில் 2006 பழனிமலை என்னுடன் என்னுடைய குடும்பத்துடன் சென்று அங்கு ஒரு மரகதலிங்கம் எடுத்து போகச்சித்தர் கோவிலில் பௌர்ணமி தினத்தில் அதற்கு அபிஷேகம் போகருடைய மரகதலிங்கத்துடன் வைத்து அபிஷேகம் செய்து எங்களுடைய சங்கத்தில் கொண்டு பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றார். ஆகவே அதற்குரிய விடயத்தை நான் அன்று மாணாக்கனாக ஆரம்ப மாணவனாக இருந்து கேட்டபோது அவர் சொன்ன விடயம், சித்தர்கள் வழிபாட்டில் சிவ வழிபாடு முக்கியம். ஆகவே பௌர்ணமி தினத்தில் நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் இந்த லிங்கத்திற்கு ஸ்ரீ அபிஷேகம் பூசை செய்து சிவனை வழிபட வேண்டும் என்று ஒரே கருத்தாக சொன்னார். அந்த நேரம் அது புரியவில்லை. பேந்து எங்களுடைய பயிற்சியில் சென்று கொண்டிருக்கும் போது கடந்த 2 எனக்கு கிடைத்த அனுபவங்கள், எங்களுடைய சாதகர்கள் சிலருக்கு பல வருடங்களாக கிடைத்த அனுபவங்கள், சிலருக்கு இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கும் அனுபவங்கள், இனி கிடைக்கப் போகும் அனுபவங்களில் இருந்து சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் எங்களுக்கு இந்த சிவன் வழிபாடு முக்கியம். அதை போவச்சித்தர் செய்திருக்கின்றார். போவச்சித்தர் என்பது எங்களுடைய குருவின் குரு. ஆகவே நாங்கள் அந்த வழிபாட்டையும் எங்களுடைய சங்கங்களில் எல்லோரும் செய்து வருகின்றனர் பௌர்ணமி தினத்தில் அன்று. ஆகவே அந்த கருத்து தெரியாதவருக்கு இன்றைய போவச்சித்தருடைய நாளில் போவச்சித்தர் ஒரு 18 ஒரு சித்தராக இருந்து அந்த வழிபாட்டை செய்தது எங்களுக்கு தெரிந்தபடியால் அதை நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அறிவுக்கு எடுத்து அவற்றை நீங்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள் உங்களுடைய சங்கங்களில். அடுத்ததாக இந்த போவச்சித்தர் இந்த 7000 பாடல்கள் 7 சக்கரங்களுக்கு 1000 பாடல்களாக எழுதியிருக்கின்றார். போவர் எழுதிய பாடல்களில் 557 பாடல்களை யோகி ராமையா அவர்கள் எடுத்து போகர் கண்ட யோகம் என்ற பெயரில் அதை தொகுத்து அதை ஜனன சாகரம் என்று சொல்லுவார். போகர் எழுதிய பாடல்களில் 557 பாடல்களில் அந்த புத்தகத்தை பாபாஜியின் வேண்டுகோளுக்கு நங்க பிரசுரித்திருக்கின்றார் என்று யோகி ராமையா அவர்கள் அந்த புத்தகத்தின் முகவிரையில் அந்த செய்தியை பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு பொருளுரை தரவில்லை, பாடல்களை மாத்திரம்தான் தொகுத்து கொடுத்திருக்கின்றார். பொருளுரையை நாங்கள் தான் தேட வேண்டும். ஆனால் நிச்சயமாக போவர் பாடிய பாடல்கள் எல்லாமே யோக சாஸ்திர பாடல்கள் என்று குறிப்பு கொடுத்திருக்கப்படுகின்றது. ஆகவே இந்த 557 பாடல்களும் அற்புதமான பாடல்களாக இருக்கும். அதில் பல பாடல்களை யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய காலத்தில் ஒவ்வொரு சத்சங்கத்திலும் ஒவ்வொரு பாடல்களாக எடுத்து விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த ஒளிநாடாக்கள் எங்களிடம் எல்லோரிடமும் இல்லை. ஆகவே நாங்கள் அந்த 557 பாடல்களை சாதகர்கள் நீங்கள் போவருடைய பாடல்களை எங்கேயாவது பொருளுரையுடன் கண்டால் எடுத்து அந்த பொருளுரையை படித்து பாருங்கள். அடியேனுக்கு இன்னும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இருப்பினும் ஒரு நேரம் நிச்சயமாக பாபாஜி அதை எங்களுக்கு தருவார், அப்போது நீங்களும் அறிவீர்கள். ஆனால் நிச்சயமாக யோகி ராமையா அவர்கள் அதை எடுத்து தொகுத்து கொடுத்ததற்கு காரணம் இல்லாமல் போகாது. ஆகவே யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய காலகட்டத்தில் அகஸ்தியருடைய பாடல்களையும் போகருடைய பாடல்களையும் எடுத்து தொகுத்திருக்கின்றார். அதில் அகஸ்தியர் ஞானத்தை நாங்கள் எல்லோருமே ஒவ்வொரு மார்கழியிலும் எங்களுடைய மண்டல சாதனையில் பாடுகின்றோம். அந்த 13 பாடல்களையாவது, அதை விடவே பல பாடல்கள் ஆசியருக்குன்று. ஆனால் யோகி ரமையா அவர்களுடைய கோட்பாட்டின்படி அந்த 13 பாடல்களும் அந்த மண்டல சாதனைக்கு தேவையான பாடல்கள் என்றபடியால் எல்லா சாதகர்களுக்கும் அது பரிச்சயமானது. அதேபோல் போவர் பாடல்களில் தான் அவர் கூடுதலாக நேரம் கழித்திருக்கின்றார், புத்தகத்தை தொகுத்திருக்கின்றார், அந்த பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த போவச்சித்தர் தனிய தமிழ்நாட்டில் மாத்திரம் அவர் தன்னுடைய காலகட்டங்களில் சஞ்சரிக்கவில்லை. சீன தேசத்திலும் போயாங் என்ற பெயரில் அங்கும் பல வேலைகள், சித்த வேலைகள் செய்திருக்கின்றார். அதை பற்றிய விரிவுக்கு நான் செல்லவில்லை. ஆகவே சீன மக்களாலும் போவச்சித்தர் போயாங் என்ற பெயரில் அந்த நாட்டில் போற்றப்பட்டிருக்கின்றார். பல விடயங்கள் அந்த நாட்டிலும் போவச்சித்தர் போவச்சித்தரின் ஆன்மாவால் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே பாபாஜிக்கு அவர் என்னத்தை கொடுத்தார் என்று பார்த்தால், சிறிய அளவில் பாபாஜிக்கு ஞான தீட்சையையும் சொரூப சமாதி அடைவதின் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அதை பெற்ற பாபாஜி கதிர்காமத்தில் இருந்து அவரின் கட்டளைப்படி குற்றாலத்திற்கு சென்று அகஸ்திய முனிவரிடம் இருந்து குண்டலினி பிராணயாம தீட்சை பெற்று இவற்றை எடுத்துக்கொண்டு இந்த 3 விடயங்களையும் ஹிமாலயா பத்ரிநாத் மலை அடிவாரத்திற்கு சென்று அங்கு சில வருடம், 2 3 வருடம் பயிற்சி செய்து அவருடைய உன்னத நிலை அதி உன்னத நிதியான சொரூப சமாதியை அடைந்தார் என்று ஜோகி ராமையா அவர்கள் வரலாறு கொடுத்திருக்கின்றார். இதுதான் பாபாஜியின் நிலை. ஆகவே பாபாஜி இவர்களுக்கு செய்த சில விடயத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். இந்த கிரியா யோகமானது, அதாவது பாபாஜி ஆனவர் முருக அவதாரம் என்று ஜோகியார் சொல்லியிருக்கின்றார், கிருஷ்ண அவதாரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டு அவதாரங்களாகவும் பாபாஜி இருந்திருக்கின்றார் அவருடைய காலகட்டத்தில். முருக அவதாரத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், பாபாஜி அவர்கள் ஜோகி ராமையா அவர்களுக்கு, ஜோகி ராமையா அவர்களின் காலத்தில் அமெரிக்காவில் அவர் பணி செய்து கொண்டிருக்கும் போது கதிர்காம கந்தனுக்கு ஒரு கோவில் கட்டும்படி கேட்டிருந்தார். அது தனக்கு முருகன் கோவிலில், கதிர்காம முருகன் கோவிலில் முருகனின் ஆசீர்வாதத்துடன் போவச்சித்தரால் தனக்கு ஞான தீட்சையும் சுரூப சமாதி நிலைக்கு செல்லும் விடயங்களும் கிடைத்ததற்கு நன்றி கூறும் முகமாக அந்த கோயிலை அமைத்தார். என்ன கோயிலை அமைத்தார்? கதிர்காம கோயிலின் கோயிலை அமைத்தார். எங்கு அமைத்தார்? அமெரிக்காவில் அமைத்தார். அது என்ன எங்களுக்கு இங்கு சொல்கின்றது போவச்சித்தருடன்? அது போவச்சித்தரின் ஒரு கோவில், சகசார சக்கரத்துக்குரிய ஒரு கோவில். அந்த கோவிலில் போவச்சித்தரின் ஜந்திர தகடுதான் மூலஸ்தானத்தில் இருக்கின்றது. சிலை வழிபாடு இல்லை என்று முன்பு பார்த்திருக்கின்றோம். ஏன் சிலை வழிபாடு இல்லை? அது பிரபஞ்சத்துக்குரிய கோயில், ஆகவே உருவமற்றது. அதனால்தான் கதிர்காமத்தில் திரைக்கு பின்னே உருவம் இல்லை, யந்திர தகடு மாத்திரம் ஒரு பட்டியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அருவ நிலையில் இருப்பதுதான் சகசார சக்கரம், அதுதான் முருகனின் ஏழாம் படை வீடு. அந்த ஞாபகார்த்தமாக அமெரிக்காவில் ரிச்வில் என்ற இடத்தில் முருகன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோவில்களுக்கு எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் உலகளாவிய இடத்தில் இருந்து வந்து போகின்றார்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு கோவில், நீங்கள் ஒரு முறையாவது வாழ்க்கையில் உங்களுடைய சாதனை செய்வதற்கு. அடுத்ததாக பார்த்தால், ஊமா என்ற இடத்தில் காரைக்குடியிலும் பழனிமலை முருகனுக்கு அவர் கோவில் வைத்திருக்கின்றார், சிலை வைத்திருக்கின்றார் யோகி ராமையா அவர்கள். மீண்டும் பார்த்தோம் என்றால், இந்த பழனிமலை முருகன் போவச்சித்தரின் சமாதி, சொரூப சமாதி நிலையை அடைந்த கோவில். யோகி ராமையா அதற்கும் கிரியா யோகத்தில் எங்களுக்கு கோயில் கட்டி தந்திருக்கின்றார் யோக வழிபாட்டுக்கு. ஆகவே நேற்றைய தினமான யோக போவச்சித்தரின் தினத்தில் அவருடைய இரண்டு கோவில்கள், எங்களுடைய உடலில் இருக்கும் இரண்டு சக்கரங்கள், மணிபூரக சக்கரம், சகசார சக்கரம், அதற்கு யோகியார் கிரியா யோகத்தில் இரண்டு கோயில்களை தந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் இணைத்து வைக்கும் பார்க்கும் போது சாதகர்களாகிய எங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், போவச்சித்தர் எங்களுடைய சாதனையில், எங்களுடைய வழிபாட்டில், எங்களுடைய பயிற்சியில் மிகவும் முக்கிய இடத்தை வகிக்கின்றார் அகசிய சித்தருடன். ஆகவே இன்றைய நாளில் அவரை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். எங்களுடைய பயிற்சியில் சத்குரு கிரியா பாபாஜி, அகசிய மாமுனிவர், போவச்சித்தர் அவர்கள் அடங்கி இருக்கின்றார்கள். அதற்கு மேலாக இந்த மூவரும் சிவனின் குழந்தைகள், சித்தர்கள் எல்லோருமே சிவன் அருள் பெற்ற அருளாளர்கள். அதற்கு மேலாக பாபாஜி சிவனின் குழந்தை, அவரும் சிவனின் அருளாளர் என்பது யோகியாரால் சொல்லப்பட்ட விடயம். அதற்கு மேலாக அவர் சிவ தாண்டவத்தை ஆடியே அந்த அதன் மூலமாகவும் சாதகர்களுக்கு ஒரு அறிவு நிலைக்கு ஒரு சில விடயத்தை கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக அவரும் சிவன் அருள் பெற்ற சிவனின் செயலில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் அவரும் ஒரு பெரிய அருளாளராக எங்களுடைய யோகத்துக்கு கிடைத்திருக்கின்றார். ஆகவே இந்த அருளாளர்களை போற்றுவோம். இன்றைய நேற்றைய போகச்சித்தருடைய தினத்தில், குரு பூஜை தினத்தில் அவர்களை பின்பற்றுவோம். அவர்களை எங்களுடைய சாதனைக்கு கொண்டு வருவோம். செயல்கள்தான் கிரியா யோகத்தில் முக்கியமானது. சாதகர்களே, எவ்வளவையும் பேசலாம், எவ்வளவையும் கேட்கலாம், அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் கிரியா யோகம். அதற்கு அடுத்ததாக உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு உடை காண்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து உங்களை எல்லோரையும் கூட்டி செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓகே, நன்றி அம்மா, பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்கள், மியூட்டில் இருங்கள். மற்றவர்களிடம் போயிட்டு வருகின்றேன். கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இப்போது சொல்லலாம். நீங்கள் மியூட்டில் இருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா, இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஓம் கேக்குது காதி சார், சொல்லுங்க.
ஹலோ.
ஓம் சொல்லுங்க, பேசுறது கேக்குது. கார்த்திகேயன் ஐயா பேசுறது கேக்குதா? ஓம் கேக்குது, சொல்லுங்க.
ஓம் கிரிய பாபா ஜினமோ.
ஓம் கிரிய பாபா ஜினமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நேற்று தினம் போகருடைய குரு பூஜையில இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அவருக்கு ஒரு சத்சங்கம் பாபாஜியுடைய திருவருளால நடந்திருக்கு. ரொம்ப சிறப்பு, பெரிய மகான். அடிக்கடி யோகியாரு அதை வந்து சிறப்பா சொல்லுவார். அது இன்னைக்கு பாபாஜியுடைய திருவருளால அவருடைய சிறப்பு அவர் மூலியமாவே நடந்திருக்கு. அந்த வகையில நமக்கு பாபாஜி, பாபாஜியும் போகரும் அகத்தியரும் மூணு பேரும் நமக்கு முக்கியமான ஒரு யோகத்துக்கு முக்கியமான இருக்கிறதுனால அவரை பத்தி சிறப்பான ஒரு சத்சங்கத்தை நம்ம கேட்டு அறிஞ்சதுல ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. இதுல எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னும் பாபாஜி மூலியமா நிறைய மகிழ்ச்சி கிடைக்கணும் என்றத பாபாஜிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அதை அழகாக சுருக்கமான முறையில் சொன்னீர்கள், மீண்டும் வலியுறுத்தினீர்கள். அதுதான் உண்மை. இந்த மூவரும் எங்களுடைய பயிற்சியில் முக்கியமானவர்கள். அவர்களை நாங்கள் தொடர்ந்து செல்கின்றோம் அவர்களுடைய முறைகளில். அதுதான் நாங்கள் செய்யக்கூடியது. செல்வது மாத்திரமல்ல, அந்த வழியில் சென்று அதை செயலாக்கி செயலை உணர்வாக்க வேண்டும். அதுதான் கிரியா யோக முறையே. ஆகவே அந்த கிரியா யோகம் சத்குரு கிரியா பாபாஜி அவர்களால் எங்களுக்கு இந்த உடலில் கிடைத்திருக்கின்றது. அதை நாங்கள் எல்லோரும் பின்பற்றுவோம், அதை தொடர்ந்து செல்வோம் என்று யோகருடைய குரு பூஜை தினத்தில் நாங்கள் எல்லோரும் வைராக்கியம் பூண்டுவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை கொண்டு செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இந்த சத்சங்கத்தில் இன்னும் ஒரு செய்தியையும் இணைக்க வேண்டியதாக இருக்கின்றது முக்கியமாக. அது என்னவென்றால், யோகி ராமையா அவர்களின் கூற்றுப்படி இந்த யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு உடலை தங்களுடைய பயிற்சியால் வென்றிருக்கின்றார்கள் என்று அவருடைய சத்சங்கத்தில் கூறியிருக்கின்றார். அதன் பிரகாரம் இந்த ஐந்து உடல்களுக்குரிய யோகத்தில் நாங்கள் மேலிருந்து கீழாக பார்க்கும்போது எங்களுடைய அறிவுடலை தன்னுடைய சாதனையால் வென்று தன்னுடைய சித்தியை பெற்றவர் புத்த பகவான். அவர் அறிவுடலை வென்றவர், இன்டலெக்சுவல் பாடி. அதற்கு அடுத்ததாக வந்தீங்கள் என்றால் மன உடல். அந்த மன உடலை வென்றவர் பதஞ்சலி சித்தர், தன்னுடைய பயிற்சி மூலம். அதற்கு கீழே வருவீர்கள் என்றால் சுவாச உடல். அந்த சுவாச உடல், அந்த சுவாச உடலை வென்றவர் போகச்சித்தர், அவருடைய குரு பூஜை தினம்தான் நேற்று. அதற்கு கீழே வந்தால் தேக உடல். அந்த தேக உடலை வென்றதுதான் சத்குரு கிரியா பாபாஜியும் அகஸ்திய முனியும். அதுதான் ஸ்வரூப சமாதி. ஆகவே இந்த செய்தியையும் யோகியார் எங்களுடைய சாதகர்களுக்கு தந்த இந்த செய்தியையும் இத்துடன் இந்த சத்சங்கத்தில் இணைக்கின்றேன். இறுதியில் நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நமா.